ஓம் சிவாய நம சைவம் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிட்டம்பலம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன்குடி தேவதேவை தீய அருந்தவத்தோர் தொள்ளும் அடிகள் வேடங்களே. திருச்சிட்டம்பலம். கேள்கிழர் புனிற்ற திங்கள் கிடந்தொளிர் சடையோன் பங்கில் தாளிரும் கூந்தல் பேதை தடமுலை தீம்பால் மாந்தி ஏழ்நிலை வரைப்பும் உய்ய வீந்தமிழ் மாறி பெய்த காளிமா முகிலின் செய்ய மலரடி கருத்துள் வைப்பாம். திருச்சிட்டம்பலம். எல்லாம் வல்ல பகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு காளிமா முகிலாகிய ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு நமது வினை நீக்கத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிமையான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கேட்டும் பயனடையும் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இறைவனுடைய சிறப்பை எல்லாம் நம்மால் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அவர் அளவற்ற பெருமைகளை உடையவர். அவர் நம்மீது கொள்ளும் இரக்கம் கருணை, நமக்கு செய்கின்ற அருள், இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இது எத்தனாவது பிறவி என்று நமக்கு தெரியவில்லை. இவ்வளவு தூரம் நாம் அவரை புரிந்து கொள்ளாமலே காலம் தள்ளி இருக்கிறோமே என்ற நமக்கே நம்மேல் ஒரு பரிதாபம் தான் வருகிறது. சரி, இன்று அந்த திருவருட்பயன் என்று ஒரு நூலை, சித்தாந்த நூலை, நமது சந்தானாச்சாரியார்களுள் தில்லைவாழ் அந்தனராகவும் இருந்து அருமையான முறையிலே நமக்கு சித்தாந்த அட்டகம் என்ற முறையில் எட்டு நூல்களை தந்தவர் நமது உமாபதி சிவாச்சாரியார். அதிலே திருவருட்பயன் என்பது குறள் அமைப்பிலே இருக்கும் 10 தலைப்பிலே 10 அதிகாரங்கள். குறள் மாதிரி ஒரு 1.25 அடியில் தான் இருக்கும். அதில் அன்று நாம் சில குறள் எல்லாம் பார்த்தோம். அவர் என்ன செய்தார்? அவரே மீண்டும் நமக்கு தேவார அருள்முறை திரட்டு என்று ஒரு நூலை செய்துவிட்டார். அதாவது இந்த திருவருட்பயன் என்ற சித்தாந்த நூலுக்கு பொருத்தமான திருமுறை பாடல்கள், அது அவற்றை ஒரு 99 பாடல்களை தொகுத்து நமக்கு அந்த நூலை அவரே வழங்கியிருக்கின்றார். அதிலே நாம் அன்று 13 நிலைக்குரிய 8 பாடல்களை நாம் சிந்தித்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக இருள்மல நிலை, அதற்கு ஒரு பாடல். அந்த பாடலாம் அந்த ஒவ்வொரு தன்மைகள் அவற்றின் தன்மையெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இப்போது அதனுடைய அதற்கு ஒப்பான ஒரு பாடல் சிந்தனையை இப்போது நாம் பார்க்கலாம். வெள்ளமெல்லாம் விரிசடை மேலோர் விரி கொன்றை கொள்ள வல்லான் குறைக்கழல் ஏத்தும் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உள்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே என்று பாடியுள்ளார் நமது பூசரர் என்று போற்றப்படும், அதாவது பூமியில் உள்ள தேவர், நிலத்தேவர் என்று போற்றப்படுகின்ற ஞானசம்பந்த பெருமான். நமது சைவம்.ஓஆர்ஜி அன்பர்கள் ஆரம்ப நிலையிலே உளவார பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நிறைவிலே அருமையான ஒரு மலர் வெளியிட்டிருந்தார்கள். அது அடியே எனக்கு கிட்டியது. அதிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு உரிய திருநாமங்கள் பெரிய புராணத்தில் எவ்வளவு இருக்கின்றது, அல்லாமல் மற்ற நூல்களில் எவ்வளவு இருக்கிறது என்பதை, மற்ற திருமுறைகளில் எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் திரட்டி கொடுத்திருந்தார்கள். மிக மிக ஒரு அரும்பாடுபட்டு செய்த ஒரு அரிய முயற்சி அந்த இது. அதற்கு அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இப்போதும் அதில் உள்ள ஒரு அன்பர் கணநாதர் நூலகம் என்று வைத்துக்கொண்டு அரிய நூல்களை பூரம் தேடி கண்டுபிடித்து அவற்றை எல்லாம் மீண்டும் பதிப்பு செய்து அடியார்களுக்கு கிட்டும்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் நமது மூவர் முதலிகளுக்கெல்லாம் துதிமாலை என்ற பெயரிலே பல புராணங்களில் உள்ள இவர்களுடைய நமது சமயக்குறவர்களுடைய துதிகளை எல்லாம் திரட்டி நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற முயற்சிகளை எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். சரி, அந்த வகையில் இப்போது இந்த கழுக்குன்ற பதிகம், அதிலே பகீரதன் அவன் தவம் செய்ததன் பயனாக இறைவன் ஆகாய கங்கை பகீரதனிடம் சொல்லியதாம், நான் பூமிக்கு வந்தால் என்னை தாங்கும் ஆற்றல் உங்கள் யாருக்கும் கிடையாது என்று. ஆகையால் அவன் இறைவனிடம் விண்ணப்பம் செய்ய இறைவனே அந்த கங்கையை தன்னுடைய ஜடையிலே அடக்கி கொண்டு, நாம் எல்லாம் அவர் ஜடையில் கங்கையை வைத்திருக்கிறார், கங்கையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறோம். அதனுடைய மகத்துவமோ அருமையோ முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முற்படவில்லை. நாம் எல்லாம் தலைக்கு ஊற்றினாலே தலை காய வேண்டும். அந்த காலத்தில் ஃபேன் மின்விசிறி கீழே இருந்து தலையை காய வைக்கிறாங்க. இப்போ ஹேர் ட்ரையர் இல்லையா, அதை வச்சு காய வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஜலதோஷம் வந்துடும், ஹெட்ஏக் வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம் பொருட்டு 1000 முகங்களை உடைய அந்த கங்கை சீற்றம் கொண்டு வந்ததை தன் ஜடையிலே தாங்கி கொண்டு தன்னுடைய ஜடையில் உள்ள ஒரே ஒரு ரோமத்தின் மூலம் வரக்கூடிய, இப்போ நம்ம தலையிலிருந்து ஒரு சொட்டு இந்த முடி வழிய கீழே சொட்டுனா எப்படி இருக்கும், அப்படி அவர் எடுத்து விட்ட நீர் தான் இன்று நாம் பூமியிலே வடக்கே காசியிலே பார்க்கின்ற கங்கை. அது அங்கே எங்கே உற்பத்தியாகி எங்கே ஐக்கியமாகுதோ அது வரைக்கும் அந்த பிரவாகமாக ஓடக்கூடிய இவ்வளோ பெரிய கங்கை அவருடைய முடியிலிருந்து, ஒரு முடியிலிருந்து விழுந்த துளி. அப்படியானால் ஜடையிலே அவர் எவ்வளவு நீரை அடக்கி இருப்பார் என்று பாருங்கள். அவருடைய பராக்கிரமத்தை நாம் என்னவென்று சொல்வது, இது ஒன்று போதுமே அவரை முழுமுதற் கடவுள் என்று சொல்வதற்கு. யாராலே தடுக்க முடியாத ஒரு கங்கையை தான் தடுத்து தனது ஜடையிலே வைத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு நயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். நமது மகாவித்வான் அவர்கள் அகிலாண்ட நாயகி மாலை என்று ஒரு நூல் செய்திருக்கின்றார்கள் திருவானைக்கா அம்பாள் மீது. அதிலே பெருமான் அம்பாளுக்கு இடப்பாகத்தையும் கங்காதேவிக்கு தலையின் மேலும் இடம் கொடுத்திருப்பதை அவர் ஒரு விமர்சனம் செய்கின்றார். பொதுவாக நீரிலே ஒருத்தர் விழுந்து விடுகிறார் என்று வைத்து விடுவோமே, அவருக்கு நீச்சல் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீர் உடனே எல்லாம் இழுத்து கொண்டு போய்விடாதாம். முதலில் ஒரு முறை மேலே தூக்கி கொண்டாந்து விடுமாம், அதில் முயற்சி பண்ணி வெளியே வர்றவங்க வந்துடலாம். அடுத்து அதில் முடியல அப்படின்னா இரண்டாவது ஒரு முறை தூக்கி விடுமாம். அப்போ தானாகவும் முயற்சி பண்ணி தப்பிக்கலாம், அல்லது யாராவது கண்டாங்கன்னா காப்பாற்றலாம். அடுத்து மூன்றாவதாக ஒரு முறையும் தூக்கி விடுமாம். 3 முறை நமக்கு தப்பிப்பதற்கு முயற்சி கொடுத்த பின் நம்மால் இயலவில்லை என்றவுடன் நீர் அடித்து சென்று விடுமா. இப்போ எங்கே பார்த்தாலும் வெள்ளம், மழை வெள்ளம். அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு நயத்தோட சுவாமியை பார்த்து கேட்குறாரு, ஆன்மாக்கள் செய்கிற எல்லா பிழைகளையும் பொறுத்துட்டு ஒருத்தி இருக்கிறா, அவளை கீழே வச்சுட்டேரு. 3 முறை தான் நமக்கு இந்த பிழை பொறுக்கிற மாதிரி அவள் நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறா கங்காதேவி, அவளை தூக்கி ஜடை மேலே வச்சுட்டேரு, அப்போ நீர் பித்தன் தானையா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் சும்மா ஒரு நயம் நகைச்சுவை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. நேற்றே சொன்ன மாதிரி தான், ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டா அப்படின்னு. இன்னும் எப்பேற்பட்ட கங்காதேவியை அவர் ஜடையில் வச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ அந்த வெள்ளத்தை எல்லாம் இல்லையா, அந்த தவ வலிமையால் வானுலகத்திலிருந்து பகீரதன் அழைச்ச அந்த கங்கை ஆற்றின் பெருக்கை எல்லாம் தன்னோட ஜடையில வச்சு ஒரு துளியை மட்டும் பூலோகத்துக்கு கொடுத்தவர் இல்லையா, விரி கொன்றை கொள்ளவல்லான் இல்லையா, அதற்கு மேலாக ஜடையிலே விரி கொன்றை மலரை சூடியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து என்ன சொல்கின்றார், சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உள்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் என்று சொல்கின்றார். உள்ளம் உள்கி நின்று, உள்ளம் உள்கில் உடனாவர் என்று திரு உந்தியாரிலே சொல்லப்பட்டுகிறது. நம்ம உள்ளம் முழுகுனா அவர் சுவாமி நம்ம கூட உடனாவே இருப்பார். ஏன்னா நமக்கு அவர் கூட இருக்கிற இருப்பே தெரியல, அவர் எங்கேயோ இருக்காருன்னு நினைச்சுதான் அவரை எல்லா பக்கமும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த தளத்துல போய் பார்த்தாதான் அவர் இருப்பாரு, கோயிலில் போய் பார்த்தா தான் அவர் இருப்பார்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். உள்ளேயே ஒருத்தர் கோயில் கொண்டு இருக்கிறாரு, அது நமக்கு இன்னும் புரிந்து கொள்ளும். நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வே நமக்கு வருவதற்கு மிகவும் சிரமப்படுகிறது. அதை நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரணும். என் கூடவே இறைவன் இருக்கின்றார். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் நான் என்ன செஞ்சாலும் அவர் என் கூடத்தான் இருக்கார், எனக்கு உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட எப்போதும் இருக்க வேண்டும். அப்போ தன்முனைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் தாழ்வெனும் தன்மையோடு ஒழுகுகின்ற அடியார்கள் உள்ளம் முழுவதும் இறைவன் நிறைந்து இருப்பார். மற்றவங்க மனசில் வந்து காம குரோத லோப மோக மத மாச்சரியம் ஆகிய குப்பைகள் இருக்கும். அப்போ அது பாலறையாக இருக்கும். அப்படி பாலறையாக இருந்தால் இறைவன் எழுந்தருளி இருக்க மாட்டார். அதை நம்ம அழகாக பட்டினத்தடிகள் 11 திருமுறையில் சொன்னது மாதிரி அழகாக சுத்தம் பண்ணிட்டு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அதை ஒரு சரக்கரையாக மாற்றிட்டோம்னா, சரக்கரைனா இறை வழிபாட்டுக்குரிய பொருள்கள்லாம் அதில் இருக்கணும், அன்பு இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா இறைவன் அங்கே அதை பள்ளி அறையாக கொண்டு அங்கே எழுந்தருளி இருப்பார் அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு நமக்கு திருமுறைகள். ஆக அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் மனசில் இறைவன் எப்போதும் இருக்கின்றார். அவர் கலந்து இருந்து கொண்டே அந்த ஆன்மாவை மகிழ்விக்கும் பொருட்டும் தன் பொருட்டும், அதாவது அவர் எப்போதுமே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கணும். அவருக்கு வந்து அதாவது அவருக்கு ஓய்வே கிடையாது, சலிப்பறியா தன்மையன். அவர் எப்போதும் இயங்கி கிடக்கணும். உலகமே ஒடுங்கினாலும் அவருக்கு இயக்கம் உண்டு. ஆகையால் அங்கனம் அவர் கலந்து இருந்து உள்ளே ஆடிக்கொண்டு இருக்கின்றார். கள்ளம் வல்லானா அவங்க அறியாமல் உள்ள ஆடுற, இப்போ நமக்கு தெரியாமல், இப்போ நம்ம திருவாதிரை அன்னைக்கு கோயிலில் போய் பார்க்குறோம் நடனம், ஆனால் அந்த நடனம் இங்கே உள்ளேயும் நடக்கும். அது நடக்குங்கிறத நமக்கு அவர் அறிவிக்கிற அளவுக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நம்ம புரியாமல் இருக்கிறோம், அதனால கள்ளம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. அழகாக அப்படி ஆடுகின்றார் அந்த பெருமான். உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக உயிர்களின் மேல் அன்பு கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயில் வந்து கழுக்குன்றம் என்ற தலத்திலே இருக்கிறது என்று நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லியிருக்கின்றார். பொதுவாக எல்லோருடைய உள்ளத்திலும் கலந்து நின்றாலும் நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக வழிபடக்கூடிய ஒன்று இருக்கக்கூடிய ஆன்மாக்களை விட்டு அவர் எப்போதும் நீங்குவதில்லை. சரி, பொதுவாக இருப்பது காட்டும் உபகாரம், சிறப்பாக காணும் உபகாரம். நம்ம கூடவே இருந்து அவரும் காண்கின்றார். இதை பாரு அப்படின்னு சொன்னால் முன்னாடி சுவாமி வந்தால் நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க எல்லாரும், பிரதோஷத்தன்னைக்கு எல்லாரும் ரொம்ப விரதம் இருக்காங்க, சிரத்தையா அபிஷேகமானலாம் வாங்கிட்டு போகிறாங்க, பூக்கள் வில்வம் எல்லாம் கொண்டு போகிறாங்க, அங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க, வழிபடுறாங்க அப்படின்னு உடனே அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் மக்கள்லாம் இருக்கிறாங்க, வாங்க நம்ம அவங்களுக்கு நேரில் போய் அருள் செய்யலாம்னு சொன்னாங்களாம். சுவாமி சிரிச்சாராம், வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னாடி சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாராம். கோயில் வாசலில் ரெண்டு பேரும் தரிசனம் கொடுக்க நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் உள்ளே பூஜையை முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அப்படி போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அம்பாளுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சா, என்னது இப்படி எல்லாரும் போறாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்தோம், இதைத்தாமா நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு சுவாமி. அப்போ அம்பாள் பொறுக்க மாட்டாம அங்க போறவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு அருள் செய்யணும் தான் நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம், என்ன நீங்க எல்லாரும் இப்படி போறீங்கன்னா, இந்த மாதிரிலாம் விளையாட்டு காட்டாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் வேஷம் போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. பார்வதி பரமசிவர் மாதிரி வேஷம் போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதனால அவர் நேர்ல வந்தால் உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் முதல்ல வரணும். இப்போ இதுக்கு என்னன்னா, காணும் உபகாரமும் அவர் நமக்கு செஞ்சால் தான் அது சிவங்கிறத நம்ம முன்னாடி இருக்கிற சிவங்கிறத நம்ம காண்போம். இல்லைன்னா முன்னாலே வந்து நின்னா கூட நம்மளால் காண முடியாது. ஏன்னா நம்ம சகலர் இல்லையா, பிரளயாகலருக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க உணர்ந்துருவாங்க, விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தினாலே அவங்க உணர்ந்துருவாங்க. நாம சகலர், அவர் நமக்கு அவர் ஒன்றாக இருந்து காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் ரெண்டும் செஞ்சால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆக இவர் காட்டும் உபகாரம் செய்கின்றார் பொது நிலையில், சிறப்பாக பொதுவுல நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு, சிறப்பான தொண்டர்களுக்கு கலத்து உள்ளத்தோடே கலந்து இருந்து அவங்க உள்கி இருக்கிறதுனால அப்படியே கூடவே இருந்து நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அவர்களுக்கு சிறப்பாக அவர்களை அதிட்டித்து நிற்கின்றார். இப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமான் தொட்டு நம்முடைய 12 திருமுறைகள் வழங்கிய அருளாளர்களா இருக்கட்டும், 27 பேர் மொத்தம், அது மாதிரி இந்த 14 சாத்திர நூல்கள் தந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சுவாமி வந்து உள்ளிருந்து அதிட்டித்து அவர்களை இங்கனம் சொல்ல வைக்கின்றார். இந்த கையில் நம்ம கையில் இருக்க இந்த நூலெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்து சுவாமி உணர்த்தினதான் அவங்க நமக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். எனதுரை தனதுரையாக என்று ஞானசம்பந்த பெருமானே சொல்லியிருப்பதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அப்போ இந்த மாதிரி அதட்டித்து நிற்கும் போதுதான் அந்த சிவ போகம் அப்படிங்கறத உணர்ந்து அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. சிவபோகத்தையும் நம்ம கைவிட்டுருவோம், சரி, இல்லைன்னா அந்த சிவபெருமானுடைய அருள் இல்லைன்னா போகத்தையும் நம்மால் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் தெருவும் புணர்ப்பானேன்னு சொல்றார். உலக போகமாகட்டும் சிவபோகமாகட்டும் சுவாமி நமக்கு புகட்டணும், அவர் சொன்னாதான் நம்மால நுகர முடியும் அப்படிங்கிறது. அதனாலதான் காரைக்கால் அம்மையார் காலத்தால் முற்பட்டவர்கள் அவர்கள் தன்னுடைய அற்புத திருவந்தாதி 20வது பாடலிலே அறிவிப்பான் தானே அப்படிங்கிறாங்க, அது காட்டும் உபகாரம். அப்புறம் அறிவாய் அறிகின்றான் தானேங்கிறாங்க, காணும் உபகாரம். இரண்டாகவும் இருந்து அவர் நம்முடனே நம்மை ஆட்கொள்கிறார் என்று சொல்கிறது. இது வந்து சித்தாந்தத்துல சொன்ன இந்த காட்டும் உபகாரம் காணும். அடுத்து மேலும் இருள் அப்படின்னு நமக்கு சொல்லியாச்சுனாலே நமக்கு தெரியும் ஆணவ மலம் தான். அந்த ஆணவ மலம் இருக்குன்னையும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் புலப்படவே புலப்படாது. ஏன்னா ஆணவ மலத்தோட வேலை வந்து அறிவை முழுதாக மறைத்து விடும். ஆக அவர் மிக அழகாக ஆணவ மலத்தோட வேலைய ஏகபாதம் என்ற முறையில ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதுல 4 வரி பாடல்ல 4 வரியும் ஒரே சொற்றொடர். முதல் வரி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் 4 வரியும் இருக்கும். அத பதம் பிரிச்சு பிரிச்சு வெவ்வேறு வகையில பதத்தை பிரிச்சாதான் அந்த பதிகத்துக்கு பொருள் விளங்க. இல்லட்டா வாசிச்சா 4 வரியும் ஒண்ணு போலயே இருக்கும். கொச்சை அண்ணலை கூடகிலார் உடல் மூடரே அப்படின்னு இருக்கு, இதேதான் 4 வரியும் இருக்கும். அப்படி இருந்தா நமக்கு அதை நேரடியாக படித்து உணர முடியாது. அதுக்கு நல்ல ஒரு அருளாளர்கள் மூலம் அல்லது ஒரு ஒரு இறையருள் பெற்ற ஒருவர் நமக்கு அதை விளக்கி சொன்னால்தான் நம்மால் புரிந்து கொள்ள இயலும். அந்த 4 வரியும் ஒரே மாதிரி இருக்கு அந்த பாடல்ல. ஆணவமலம் உடைய ஆன்மாக்கள், அதாவது பரு உடலாலும் நுண்ணுடலாலும் மறைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆணவத்தால் மறைக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே, ஏன்னா புறையுருள் மாதிரி இது தன்னையும் காட்டாது நம்மையும் காட்டாது ஆன்மாவையும் இறைவனையும் காட்டாது இல்லையா, ஆணவத்தோட வேலை. அதனால அதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். அப்படி அதே பதிகத்திலே மீண்டும் சொல்லுகின்றார், சிவபெருமானை வழிபடாதவர்கள் அவங்களால ஆணவ மல மயக்கத்தில் இருந்து ஒரு நாளும் விடுபடவே முடியாது. எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, நிறைவாக பிறப்பிலி இறப்பிலி தாயிலி தந்தையிலி ஆகிய சிவபெருமானை வழிபடணும். அவரை வழிபட்டா தான் ஆணவ மலத்தை, அவர்கள் ஒருத்தருக்கு தான் ஆணவ மலம் கிடையாது என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில வந்து பலருக்கு இறை நம்பிக்கையும் இல்லை, அப்புறம் ஏதாவது ஒரு கேலி பண்ணி சிரித்து கொண்டே இருப்பார்கள் வழிபாடு செய்பவர்களை. அதற்கு என்ன காரணம் என்றால், அதையும் நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். முன்னை நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது, இன்னம் நீர் இடும்பையின் மூழ்கிறீர் எழுமினே என்று 2வது திருமுறையிலே சொல்லுகின்றார். முற்பிறப்பில் செஞ்ச கொடிய பாவம், அந்த பாவங்கள், பாவம்னு ஒருமையில் சொல்லக்கூடாது, பாவங்கள் பன்மையில தான் சொல்லணும். அந்த பல பாவங்களின் காரணமாக கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து அப்படி சொல்றதுனால கண்டா நல்லா இருப்பாங்களான்னு கேட்டால், நிச்சயமா அவங்க பார்க்க வெளிப்பார்வைக்கு தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வெளியில சொல்லாம இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் துன்பப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா எது துன்பம்னா பிறவிய துன்பம் தானே, அவங்க என்னைக்கு முக்தி அடைவாங்க இறை நம்பிக்கையே இல்லாம என்று மிக அழகாக அதிலே இந்த கருத்தை நமக்கு ஆணவ மலத்திலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக, ஏன்னா கன்மம் தான் மருந்துன்னு பார்க்கோம். அந்த கன்மத்திலேயே நாம் ஆகாமியத்தை சேர்த்து பாவமாக ஆக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா துன்பத்திலே தான் மூழ்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒழுங்காக வழிபாடு பண்ணால் ஆகாமியம் ஏறாது அப்படிங்கிறத நமக்கு அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து மீண்டும் சொல்லுகின்றார், நினைப்பெனும் நெடுங்கிணற்றை நின்று நின்று அயராதே மனத்தினை வலி தொழிந்தேன்கார். மனசை கயரா வச்சுக்கிடணுமா, சரியா? நினைப்பு வந்து நெடுங்கிணறு, உள்ள இருந்து 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 இறைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுல நின்று நான் இறைச்சி இறைச்சி வீணா போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவையே கிடையாது நமக்கு தன்னை மிஞ்சின கவலைகள் சிந்தனைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம், இறை சிந்தனை இருந்தால் போதும் என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த ஆணவமெல்லாம் இருக்கும் போதுதான் இறைவனும் நாமளும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வரும், அதை அவர் மறுக்கின்றார். அது எந்த காலத்திலும் அவர் ஆண்டான் நாம் அடிமை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை மிக அழகாக மாலை மாற்று என்ற பதிகத்திலே யாமாமா நீ யாமாமா. அந்த பாட்டு இன்னும் போயிட்டே இருக்கு. நம்ம இந்த ரெண்டு சொற்றொடர்களை எடுத்துக்கிடுவோம், யாமாமா நீ யாமாமா என்ற சொற்றொடர். இதில் என்ன அப்படின்னா, யாம் ஆமா என்று பிரிக்கணும். முதல்ல உள்ளது சிற்றுயிர்களாகிய நாங்கள் ஒரு காலத்திலும் கடவுளாக முடியாது. யாம் ஆமா கடவுள் ஆவோமா நாங்கள் இல்லை. நீ ஆம் ஆம் அடுத்தால வர்றது, நீ யாமாமான் இருக்கு இல்லையா, நீ ஆம் ஆம் அப்படின்னு பிரிக்கணும். அப்படின்னா நீ ஒருவனே கடவுள் என்பதுதான் பொருந்தும் பொருந்தும் என்று அதிலே சொல்லியிருக்கின்றார். ஒரு ஆழமான கருத்துக்களை கூட ஒரு அழகான செய்யுள் நடைகளிலே அவர் நமக்கு எங்கெனம் வழங்கி இருக்கிறார் என்று பாருங்கள். மிக மிக அருமையான கருத்தினை கூறி நம்மை, அதாவது இது கிட்டத்தட்ட ஏகான்மவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை அதில் மிக அழகாக அவர் மறுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு பின்பாக அருளது நிலை என்று இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் அன்று விரிவாக்கம் எல்லாம் பார்த்து விட்டோம். இந்த அருளுரு நிலை, அருளது நிலை என்பதை பார்க்கும் பொழுது, அருள் அப்படிங்கிறது இறைவனோட பிரிப்பில்லாமல் அத்துவிதமாக இருக்கக்கூடிய அருள் சக்தி, அதான் தாதான்மியம்னு சொல்லுவோம். ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, அருளது நிலை அப்படின்னு சொல்லும்போது அந்த அருள் சக்தியுடைய இயல்பு, இறைவனோட பிரிப்பில்லாமல் இருக்குது இல்லையா, அந்த அருள் சக்தியோட இயல்பு. அப்போ ஆணவ மலத்தால் பிணிப்புண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் அதோட நிலைமையை நோக்கி இறங்கி அந்த பிணிப்பை நீக்குவதற்காக அதற்கு ஏதுவாக தொழில் செய்யும் இயல்பு தான் இந்த அருள் சக்தியோட இயல்பு அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகம் எல்லாம் ஒடுங்கி இருக்கும் போது சிவபெருமான்கிட்ட ஒடுங்கி இருக்கக்கூடிய அருள் சக்தி சற்றே அவற்றிலிருந்து பிரிந்து உயிருடைய மலப்பிணிப்பை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக இரக்கம் கொண்ட போது பராசக்திங்கிற பேர். மாயையோட சேராத இந்த பராசக்தி உயிரோட பக்குவத்தை அறிஞ்சு தொழில் செய்ய தொடங்குவதற்கு மாயையோட சேரும்போது ஆதிசக்தி அல்லது திரோதான சக்தி என்று சொல்லப்படும். அருட்சக்தி வந்து பராசக்தி, திரோதான சக்தி வந்து ஆதிசக்தி. ஆனால் நம்ம திரைப்படங்கள் எல்லாம் ஆதி பராசக்தின்னு ஒரே சொற்றொடராக சொல்லி கேட்டு பழகியிருக்கோம். சித்தாந்தம் நமக்கு இதை தெளிவுபடுத்துகின்றது, ஆதிசக்தி வேறு பராசக்தி வேறு என்பதை. சரி, இந்த திரோதான சக்தி மறைப்பு தொழிலை செய்கின்றது, அதனால் அதற்கு திரோதான மலம் என்றும் ஒரு பெயர். இந்த திரோதான சக்தியிலிருந்து தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகள்லாம் பிறக்கின்றன. இந்த மூன்று சக்திகளும் இறைவன் உயிரின் பொருட்டு படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய முத்தொழில்களையும் இவங்களை வச்சு சம்ஹார, அதாவது சங்கல்பத்திலேயே அவர் வந்து இதை செஞ்சிடறார். சுவாமி வந்து சங்கல்ப மாத்திரையிலே இதை செஞ்சிடறார். சரி, இச்சா சக்தி தான் உயிர்களுக்கு இல்லையா, அதாவது இந்த இச்சா கிரியா ஞான சக்திகள் வந்து உயிர்களுக்கு வேட்கை அறிவு செயல்களுக்கு தாரகமாக இருக்கு. இந்த உலகத்தில் எந்த தொழில் செய்வதற்கும் இந்த மூன்று சக்திகளும் துணையாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதுக்காக நம்ம இந்த கருத்தை எல்லாம் நமக்கு வலியுறுத்தும்படியாக நமது ஞான சம்பந்த பெருமான் நமக்கு மிக அழகாக நெறி நீர்மை என்ற ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, நெறி நீர்மையர் நீழ்வானவர் நினையும் நினைவாகி அறி நீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவருளி குறி நீர்மையர் குணமார்தரு மனமார்தரு குன்றில் எரிநீர் வயல் புடைசூழ் தரும் இடும்பாவனம் ஆவது இதுவே என்று இடும்பாவனம் என்ற தலத்துக்கு பாடப்பட்ட பாடல். சரி, நெறி நீர்மையர் அப்படின்னா இந்த நில உலகத்தில் நம்ம எப்படி எந்த நெறியில் நிற்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுவது, அதாவது சிவநெறியில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து நீழ்வானவர், உங்களுக்கு தெரியும் வானுலகில் வாழக்கூடிய தேவர்கள், நினையும் நினைவாகி இல்லையா, தங்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய நினைவாகி எய்தும் அவர்க்கு, அவங்க அருள் வழியில் ஒழுகி தன்னோட திருவடிகளை அடைய விரும்பக்கூடிய அந்த மாதர்களுக்கும் தேவர்களுக்கும், அதாவது மாந்தர்களுக்கும் தேவர்களுக்கும், அறி நீர்மையில் அறியும் அறிவு அருளி, நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு அறிவை தருவது இறைவன் தான். மூளை நம்ம கிட்ட இருக்கு, மூளையோட தன்மை வேறு இல்லையா, அந்த மூளை நமக்கு நன்றாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். இப்போ நம்மகிட்ட இருக்க மூளையை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. சரி, இறை அருள் கண்டிப்பாக வேண்டும். அப்ப தத்தம் உள்ளத்துல அறியக்கூடிய இயல்பை அறிந்து அந்த இயல்புக்கு தக்கவாறு தம்மை அறியும்படி அறிவித்து, அப்ப அவர் தானே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம், ஏன்னா அது ஜடம். சரி, அப்படிப்பட்ட அருட்பண்பு நிறைந்துள்ள குறி நீர்மயர்னு சொல்றார். உயிர்கள் எல்லாம் பேரின்பம் அடைய வேண்டும் என்பதற்காக அதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். பாருங்க, நமக்கு குறிக்கோள் இல்லை. பாலனாய் கழிந்த நாளும், பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும், மெலிவு வந்து மூப்போடு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார். முதல்ல சின்ன பிராயம், இளம் பிராயம், அப்புறம் வாலிப பருவம், அப்புறம் முதுமை. இப்ப இதுல வந்து நமக்கு வந்து குறிக்கோளே இல்லை. ஆனா சுவாமி வந்து என்ன செய்யறாராம், குறி நீர்மை நம் பொருட்டு நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக, நாம் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து நமக்கு எல்லாம் செய்கின்ற சிவபெருமான். அவர் எரிநீர் வயல் புடை சூழ்தரும், அந்த வயல்கள்லாம் சூழப்பட்ட இடும்பாவனம் என்ற தலத்துல எழுந்தருளி இருக்கின்றார். அங்கே சென்று வழிபடுங்கள் என்று நமக்காக அவர் நமக்கு அதை அருளி செய்துள்ளார். அந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ அவர் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உபகாரம் பண்ணுகின்றார் இல்லையா. அருள் சக்தியை நம்மோடு இணைத்து நாம் உய்யும் பொருட்டு காணும் உபகாரம், காட்டும் உபகாரம் பார்த்தோம் இல்லையா. சரி, அதனால இந்த இது வந்து காணும் உபகாரம்னு சொல்றது. இது வந்து இந்த குணம், குணம்னு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அருட்குணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நமக்கு கூடவே இருந்து, நமக்கு அறிவுக்கு அறிவாகவே இருந்து, நமக்கு அதான் அவ்வைப்பாட்டின்னு சொல்லுவாங்க, அறிவுக்கு அறிவா என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்பாலுக்கு அப்பாலா என்று சொல்லுவாங்க. அதனால கூடவே நம்ம அறிவுக்கு அறிவா இருந்து நமக்கு மிக அழகாக உணர்த்தக்கூடியவர் சிவபெருமான் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தி அந்த சித்தாந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வண்ணம் செய்திருக்கின்றார் நமது ஞான சம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அறியும் நெறி. அந்த அறியும் நெறி என்று பார்த்தோமானால் அவர் என்னதான் நமக்கு உணர்த்தினாலும் அதை அறியக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அறியும் நெறி என்றால் அறியும் முறைமை என்பது பொருள். யார் அறியும் நெறி, யாரை அறியும் நெறி, எவ்வாறு அறியும் நெறி அப்படின்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் இந்த தலைப்பை கேட்கும் போது. சரி, அதெல்லாம் நிரப்பணும். எப்படி நிரப்பலாம் அப்படின்னா, அறியும் பொருட்கள் வந்து மாந்தர், அறியப்படும் பொருள் வந்து சிவம். எப்படி அறிய முடியும்னா அருளாலே தான் அறிய முடியும். அந்த அறியும் முறை வந்து அருளால் தான் அறிய முடியும் அப்படிங்கிறது இந்த தலைப்போட பொருள்.